சபையின் நாயகராய் சத்திய தேவனாய் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிற தேவனுடைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தையும் மகிமே நாங்கள் செலுத்துகிறோம். ஐயா, நீர் ஒருவரே ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் உம் சித்தம் எங்கள் மத்தியிலே செய்யப்படுவதாக, உம்முடைய நோக்கம் நிறைவேறுவதாக, உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ஆவியினால் எங்களை நடத்துங்க. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இதயங்களிலே விழுந்து கிரிய செய்யட்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து பாசி எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து வாசிக்க.
துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நெல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நெல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான்.
இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான்.
அவன் செய்வதெல்லாம்
வாய்க்கும். சரி, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் வாய்க்கும். ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் நாம் பிரியமாக இருக்கணும். அதற்கு முன்பு சில நிபந்தனைகளையும் நாம் பார்க்க கூடியதாக இருக்கிறது. எப்படியெனில், துன்மார்க்கோடைய ஆலோசனைப்படி நடவாமலும், பாவிகளுடைய வழியில நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் இருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவு பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சோ அதற்கு பின்பாடு சொல்லப்படுது, அவர் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கடியை தந்து இலை உதிர மரம் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த நாட்கள் என்று சொல்வது ஹெப்ஸ், அதாவது ஓட்டம் என்று சொல்வார். இலை உதிர் காலம் சவருக்கு நல்லா எல்லாம் பச்சையா இருக்கும், அழகாக இருக்கும், ரம்பியமா இருக்கும். ஆனா கரெக்டா அந்த ஹிப்ஸ், அந்த இலை உதிர் காலம் வரும் பொழுது மரங்கள் எல்லாம் மஞ்சளாகி பழுத்து இலையெல்லாம் உதிர்ந்து விடும். நான் யோசித்து பார்த்தேன், இப்படி இந்த மரங்கள் எல்லாம் இவ்வளவு அக்குரட்டாக சமர் வரும் பொழுது துளுக்குது, சமர் முடியும் பொழுது இருக்கிற இலையெல்லாவற்றையும் கொட்டிட்டு கம்பும் தடியுமா இருக்கு. நான் இந்த தேசத்துக்கு வந்த தொடக்கத்தில் முதல் விண்டர்ல மரங்களை பார்த்துட்டு நான் யோசித்தேன், இனி இந்த மரங்கள் திரும்ப துளுக்குமா? அப்படி எல்லாம் கொட்டிட்டு கம்பும் தடியுமா, காஞ்சி போன மரம் போல இருக்கு. பட் பைபிள் என்ன சொல்ல தெரியுமா, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் அது தியாகமா இருக்கிற மனுஷன் இலை உதிரா மரத்தை போல இருப்பான். சில மனுஷரும் அப்படித்தான், மரங்கள் மாத்திரமில்லை, சில மனுஷரும் சில வேளையில், நான் ரட்சிக்கப்பட்ட மனுஷங்களை சொல்றேன், சில வேளையில நல்லா இருப்பாங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆண்டவர் தான் தேவனுடைய வசன சத்தியம், ஆண்டவருக்காக வாழணும், கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்காக எதையாவது செய்யணும், ஆண்டவர் வசனத்தை வாசிக்கணும், தேசிக்கணும், ஜபிக்கணும், வேத பொழுப்புக்கு மட்டும் உற்சாகமாக இருப்பாங்க. ஆனா ஒரு காலத்துல பார்த்தா எல்லாவற்றையும் இழந்து சோர்ந்து வருவான். நான் நினைக்கிற ஒருவேளை விசுவாசிகளுடைய வாழ்விலும் சமரும் விண்டரும் இருக்குதோ எனக்கு தெரியல். ஆனால் வேதம் சொல்றது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் இலை குதிர மரத்தை போல இருப்பார். மட்டுமல்ல அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இந்த வேதத்தில் ஒரு பிரியம், இந்த வேதத்தில் ஒரு நேசம், இந்த வேதத்தில் ஒரு பற்று, இந்த வேதத்தில் ஒரு பாசம், இந்த வேதத்தில் ஒரு தாகம், இந்த வேதத்தில் ஒரு வேகம் நமக்குள்ளே இருந்தே ஆகணும். அப்படிப்பட்டவர்கள் தான் இலை உதிரா மரத்தை போல இருப்பார்கள். அல்லது போனால் சோதனைகள் நம்மை தாக்கும் பொழுது, வேதனைகள் நம்முடைய வாழ்வில் வரும் பொழுது, விரும்பாத விருந்தாளிகளாக பல நெருக்கடிகள் நம்முடைய வாழ்விலே அவ்வப்போது அலை மோதும் போது நாம இலை உதிர்ந்த மரத்தை போல இருப்போம். அல்லது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பான இல்லமைக்கு போயிருவோம். ஆனா ஒரு காலத்துல நன்றாக இருந்தோம், கர்த்தர் தான், இயேசுவே நீர்தான். ஆனா அவர் வாழ்விலே வந்த நெருக்கடிகளாலோ பிரச்சனைகளாலோ கஷ்டங்களாலோ நஷ்டங்களாலோ இன்றைக்கு இலை உதிர்ந்த மரம் போல காட்சியளிக்கிறது. எனக்கு அறிமானவர்களே, ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதுல தியானமா இருக்கிற மனுஷன் இலை உதிர மரத்தை போல இருப்பார். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிர மரத்தை போல இருப்பார். அவள் செய்வதெல்லாம் வாய்க்கும். சோ இன்று நம்முடைய செய்தியின் தலைப்பு, த டாபிக் ஆஃப் த மெசேஜ் டுடே, கர்த்தருடைய வேதத்துல பெரியும். கடந்த நாட்களிலே தேவர் என்னுடைய உள்ளத்துல போட்ட ஒரு காரியம், நான் சபைக்கு பேசுகிறேன், சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு பேசுகிறேன். சபையில இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஓரளவுக்கு ஜெபிக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை இருகரம் கூப்பி சோதனை பண்றேன். ஆனால் ஜெபிக்கிற அதே தேவனுடைய பிள்ளைகள் அந்த அளவுக்கு தேவனுடைய வேதத்தை நேசித்து வாசிக்கிறது அல்ல. இப்ப உங்களுடைய நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, ஆண்டவிடத்துல ஜெபிக்கிற அளவுக்கு தேவன் வேதத்திலே பிரியமாயிருந்து அதை நேசித்து அதை வாசிக்கிறீங்களா? கொஞ்சம் திரும்பி பாருங்க, போன வாரம் கடந்த வாரம் எத்தனை நாள் நாம வேதத்தை வாசித்திருக்கிறோம், எவ்வளவு நேரம் நாம் அதை வாசித்திருக்கிறோம், யோசித்திருக்கிறோம். ஓஹோ, எனக்கு நேரம் இல்ல பாஸ்டர், ஓடி ஓடி உழைக்கிறோம், நம் வேலையெல்லாம் பார்க்கிறோம், நம் தேவையெல்லாம்வற்றையும் செய்கிறோம், இரவில் தூங்குறோம், நன்றாய் உறங்குறோம், சாப்பிடுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வேதம், கர்த்தர் கொடுத்த வேதத்தை எடுத்து வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஒன்று நான் சொல்லுவேன், வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் அதை வாசிக்காமல் இருக்க மாட்டான். ஏன்னா இந்த வேதத்தை நேசிக்கிற மனுஷன் அதை வாசிக்காமல் இருக்க முடியாது. எப்படியாவது அந்த வேதத்தை திறக்க வேண்டும், படிக்க வேண்டும், தேட வேண்டும், வாசிக்க வேண்டும். ஒரு வாஞ்சி, ஒரு தாகம், ஒரு வேகம் அவருடைய உள்ளத்தில் இருந்துட்டே இருக்கும். நான் சொல்லுவேன், தேவ சமூகத்தில் நின்று உண்மையாக மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவருடைய வேதத்தில் ஒரு பிரியம், ஒரு வாஞ்சை இருந்தே ஆகும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிற்பாடு நாம் அதை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரம்பம் ஆண்டவரில் இருந்த அந்த வேகம், அந்த தாகம் வர 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 குறைஞ்சு போய், ஒருவேளை உலக காரியங்கள் நம்முடைய வாழ்விலே ஊடுருவி விட்டபடியால், அல்லது உலக காரியங்களுக்கு நாம் நம்முடைய வாழ்வில இடமளித்து விட்டபடியால், அன்றைக்கு வேதத்தை தேடி நேசித்து வாசித்த அளவுக்கு இன்றைக்கு நாம் வாசிக்கிறது இல்லை. அப்படி இல்லாவிட்டால் ஏதோ வேதத்தை நாம் வாசிக்க வேண்டுமே என்கின்ற ஒரு கோட்பாடோடு நாம் வேதத்தை படிக்கிறதுக்கு இடம் உண்டு. ஆகவேதான் சிலரை பார்த்தா வேதத்துல அங்கொன்றும் இங்கொன்றுமாக படிப்பார். இன்றைக்கு எண்ணாகமத்தை படிச்சா நாளைக்கு அவர்கள் எங்க தீத்தூவில் இருப்பார். அவர்கள் ஒழுங்காக வேதத்தை வாசிக்கிறது இல்லை, கிரமமாக வேதத்தை படிக்கிறது இல்லை, ஆகவே அன்றைக்கு வருகிற அல்லது எடுத்து திறக்கும் பொழுது சில சில கட்ட போடி திறப்பேன். அன்றைக்கு வருகிற அந்த பகுதியை மாத்திரம் படிக்கிற வேத பகுதியை படிச்சு முடிச்ச பிற்பாடு நான் இன்றைக்கு என்னத்தை படிச்சேன் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேதத்தை வாசித்த பிற்பாடு நான் இன்றைக்கு என்னத்தை வாசித்தேன் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் நாம் தேவனோடு பேசுகிறது, வேதம் தேவன் நம்மோடு பேசுகிறது. டோன்ட் ஃபோர்கெட் இட். ஜெபம் நாம் தேவனோடு பேசுகிறது, வேதம் தேவன் நம்மோடு பேசுகிறது. அப்ப தேவன் நம்மோடு பேசுவதற்கு நாம் நேரம் நேரம் கொடுக்காமல் விட்டால் எப்படி நாம் தேவனோடு வாழுகிறது? எனக்கு ஆச்சரியம், வேதத்தை ஒழுங்காக படித்து அதை நேசித்து அதை யோசித்து வாசிக்காத தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வாழுகிற என்பது எனக்கு இன்னும் கேள்விக்குறிதான். அவங்கதான் ஏதோ ஒரு ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்பதற்காக வாழுகிறோம், தற்செயலாக ரட்சிக்கப்பட்டது போல. அதாவது பைபிள் சேஸ் உலக தோற்றம் முதல் இதையெல்லாம் விட புத்திக்கும் அறிவுக்கும் வெட்டாத வேத வார்த்தைகள் எபேசிய நிருபத்தில் வாசிக்கும் போது சொல்லப்படுது, உலகம் உண்டாகிறதுக்கு முதலே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இது ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அந்த நேரம் வந்தபோது நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டது, ரட்சிக்கப்பட்டோம், இன்றைக்கு ஜீவனுடைய தேவனை ஆராதிக்கிறோம். ஆவியோடு உண்மையோடு தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் உலக தோற்றம் முதல் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஐ மீன் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். அது மட்டுமல்ல, தாயின் கருவில உருவாகிறதுக்கு முதலே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆகவே நம்மை தெரிந்து கொண்ட தேவனுடைய வேதத்தை, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வேதத்தை நாம் நேசித்து வாசிக்க நாம் மிக கவனமாக இருக்கும். இன்றைக்கு நான் எப்படி நான் உங்களுக்கு சொல்ல போறேன்னு தெரியாது. ஆனா இந்த செய்தியின் சாராம்சம் என்னவென்றால், தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் கர்த்தருடைய ஆவியோடு இணைந்து இசைந்து சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற தேவ வார்த்தை என்னவென்றால், தேவன் உங்களுக்கு எழுதி கொடுத்த வேதத்தை அந்நிய புத்தகமாக்கிறது. ஆண்டவர் கொடுத்த வேதத்தை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த வேத வார்த்தைகளை கனப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த வேதத்திலே பிரியம் வைத்து அதை நேசித்து வாசியுங்க, படியுங்க, வாசியுங்க, அதை யோசிங்க. படித்தவர்களை பார்த்து அதை கவனமாக நீங்க வாசிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தில் உங்களை அன்பாக நான் பத்தி சொல்லி அனுப்புறேன். தேவன் அறிவார் நாம் ஒவ்வொருவரும் எப்படி வாழுகிறோம், எப்படி ஜீவிக்கிறோம் என்பதை அவர் அறிவார், தேவன் அறிவார். உண்ட மனசாட்சிக்கு தெரியும் நீ எப்படி வாழுகிறாய் சொல்லி. ஆகவே தேவன் உனக்கு கொடுத்த வேதம் உன்னுடைய வாழ்விலே அந்நிய புத்தகம் ஆகிடாதபடி தயவு செய்து பார்த்துக்கோ. ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமையும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் நாம பைபிளை திறக்கிறோமோ அதையும் தேவன் அறிவார். எல்லாம் ஆண்டவருக்கு வெளிச்சம். இப்படி இருந்தால் நாம் எப்படி தேவனுக்குள்ள வளருகிறது, எப்படி தேவனுக்குள்ள தேறுகிறது, எப்படி தேவனுடைய நோக்கத்தை அறிகிறது, எப்படி தேவ சித்தத்தை அறிகிறது, எப்படி தேவனுக்கு பிரியமாக வாழ்றது, எப்படி தேவனோடு நடக்கிறது, எப்படி தேவனோடு உறவாடுறது, சிந்தித்து பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். அவர் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு வனாந்திரத்தில் நிற்கிற மரமல்ல, நீர்க்கார்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான். இலையுதிரா மரத்தை போல் இருப்பான். தன் காலத்தில் தன் தனியை கொடுப்பான். அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும். சோ ஐ ஹம்பிளி ஆஸ்க் யூ, நான் தொடர்ந்து போறதுக்கு முன்பாக தயவு செய்து உங்களுடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் விடுங்க. Take a decision in your heart before the Lord. அது என்ன? ஆண்டவரே, இன்றில் இருந்து உங்களுடைய வேதத்தை நான் ஒழுங்காக குறவுமாக நான் வாசிப்பேன். தேவ ஆவியான குரலுக்கு நீ செவி கொண்டு சத்தியத்தின்படி நான் உனக்கு சொல்லுகிறேன். அல்லது போனால் நீ தேவன் கூப்பிடும் பொழுது நீ தேவனுக்கு செவி கொடுக்காவிட்டால் நீ கூப்பிடும் பொழுது தேவனும் உனக்கு செவி கொடுக்க மாட்டார். ஆகவே நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், தேவனுடைய வேதத்தை அடிய புத்தகம் பார்க்கிறாது. அது உங்களோடு எப்பயும் வருகட்டும். அடிக்கடி அதை வாசிங்க, அதை நேசிங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படாட்டும். சரி, ஓசியா என்கிற தீர்க்கதரிசி மூலமாக தேவன் சொல்லும் பொழுது என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே அழிந்து போகிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள் இல்லையா? ஓசியா 4:6 படிக்கிற படிங்க. என் ஜனங்கள் யாருங்க? மை பீப்புள் ஆர் பரிஷி. என் ஜனங்கள்
அறிவில்லாமையினால்
என்ன செய்யறார்கள்?
சங்காரமாகிறார்கள்,
அழிந்து போகிறார்கள், சங்காரமாகிறார்கள். மை பீப்புள் ஆர் பெரிஷிங். யூ நோ வை? என் ஜனங்கள் அழிந்து போகிறார்கள். எதனால் என்றால் தேவனை குறித்த, என்னை குறித்த சரியான அறிவு தெளிவு இல்லாதபடி. நான் சொல்றேன், கவனிங்க, சொல்றேன் கேளுங்க. இன்றைக்கு மனுஷனுக்கு எல்லா அறிவும் இருக்குது. கம்ப்யூட்டர் எப்படி இயக்குறது, கேமரா எப்படி இயக்குறது, ஹண்டி எப்படி இயக்குறது, எல்லா டெக்னாலஜிக்கல் அறிவும் இருக்குது. ஆனால் தேவனை குறித்த சரியான அறிவு தான் இன்றைக்கு ரொம்ப பூவரா இருக்கு. நான் உலகத்துக்கு பேசல, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு பேசல, என்னையும் சேர்த்துதான். தேவன் அறிவாரே, எந்த அளவுக்கு நம்ம தேவனை குறித்த அறிவு நமக்கு இருக்குது? ஆண்டவரை குறித்து இன்னும் அறிய வேண்டும். வேதத்தை இன்னும் வாசித்து 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 தேவனை குறித்த அறிவு எனக்குள்ள பெருகவனும் வளரவனும் என்று எந்த அளவுக்கு நாம் விரும்புகிறோம், எந்த அளவுக்கு வேதத்தை தேடி நாம் வாசிக்கிறோம். தேவன் அறிவார், தேவன் அறிவார். சோ என் ஜனங்கள் அறிவை நாமினாலே அழிந்து போகிறார்கள். படிங்க தொடர்ந்து. அறிவை வருத்தாய், என்ன அறிவை வருத்தாய்? தேவனை குறித்த அறிவை வருத்து விட்டாய். மற்ற எல்லா அறிவையும் நாம் விரும்புகிறோம், நாம் பிள்ளைகளுக்கும் ஊட்டுகிறோம் அல்லது உந்தி தள்ளுகிறோம் படி என்று சொல்லி. ஆனா தேவனை குறித்த அறிவை, தேவனை குறித்த அறிவை பிள்ளைகளுக்கு ஊட்ட மறக்கிறோமே. நீ அறிவை வருத்தாய், ஆகையால்
நீ என் ஆசாரியனாயிராதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேன்.
பாத்தீங்களா? தேவனை குறித்த அறிவை வெறுக்கிற மனுஷனுடைய வாழ்வு பரிதாபமாக இருக்கும். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவனை குறித்த அறிவை வெறுத்தால் அவருடைய முடிவு பரிதாபமாக இருக்கும். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ ஆசாரியன் இருந்தபடி நானும் உன்னை வெறுத்து விட்டேன். அங்க படி தொடர்ந்து.
நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய்,
நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய்,
ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்.
படிக்கும் பொழுது நமக்கு பயமா இருக்குது இல்லையா? அதுக்காக தான் நான் சொல்லுவேன், நமக்காக இல்லாட்டாலும் நம்முடைய சந்ததிக்காக ஆவது நாம கத்திற்காக வாழும். பொறுப்புற பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளை வளர்க்கிற காரியங்களை குறித்து நாம பார்ப்போம் இல்லையா? சோ நமக்காக இல்லாவிட்டாலும் நம்முடைய பிள்ளைகள், எல்லாரும் விருப்பம் இல்லை, எல்லா தாய் தகப்படி விருப்பம் என்ன, பிள்ளைகள் நல்லா இருக்கணும், தப்பில்லை, சரிதான். ஆனா பிள்ளைகள் நல்லாக இருக்கிறதுக்கு நாம என்ன செய்யறோம், தட் இஸ் இம்பார்ட்டன் திங். உலகத்தில் இருக்கிற தாய்மார்கள் பிள்ளைகளை வளர்க்கிறது போல நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க கூடாது.
என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய்,
தேவனுடைய வேதத்தை மறந்தாய்,
ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்.
அன்பான பெற்றோரே, கத்துடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு அன்பாய் நான் சொல்றேன், யூ ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. அது என்ன பண்றார், உங்கள் பிள்ளைகளுக்கு கத்தருடைய வேதத்தை சொல்லிக் கொடுங்க, டீச் சொல்றேன், தேவனுடைய வசனத்தை போதி. உபாகமம்
6:3 உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலுங்கேன் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவர்களுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. அன்பு கூறுவாயாக.
இஷ்டவேலே கேள், உன் தேவனாய கத்திடத்தில் உன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இந்த வார்த்தை படிங்க.
இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள்,
இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள்
உன் இருதயத்தில் இருக்க கடவுளே.
எந்த வார்த்தைகள்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் பல முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. இந்த கட்டளை உன் இருதயத்தில் என்னவா இருக்கட்டுக்கா, உன் இருதயத்திலே இருக்க கடவுது. படிங்க தொடர்ந்து.
நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து.
அடுத்து சொல்லப்படுது தெரியுமா, இவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி. யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது? பேரண்ட்ஸுக்கு, பெற்றோருக்கு. இவைகளை, இந்த வார்த்தைகளை, இந்த வேத வசனங்களை பிள்ளைகளுக்கு பெற்றோர் கருத்தாய் போதிக்கணும். நான் உடைய கேட்கிறேன், எனக்கு சேர்த்துதான், உங்க நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, எத்தனை பெற்றோர் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை சொல்லியிருக்கீங்க? உங்க மனசாட்சி ஒரு பிச்சை கேட்டு பாருங்க, எத்தனை பெற்றோர், எத்தனை தாய் தகப்பன் உங்க பிள்ளைகளுக்கு வேதத்தை திறந்து வேத வசனத்தை சொல்லிக் கொடுத்து, ஒரு வியாக்கியனப்படுத்தணும்னு நான் சொல்ல வரல, பிரசங்கம் பண்ணணும்னு சொல்ல வரல, வேதத்துல இப்படியெல்லாம் வசனம் இருக்குது, இப்படியெல்லாம் நாம வாழ வேண்டும் என்று சொல்லி உங்கட பிஞ்சு, அந்த பிஞ்சு உள்ளங்களில நீங்க பெத்த உங்கட மாமிசமான உங்க சொந்த பிள்ளைகள இதயத்துல எத்தனை தாய் தகப்பன் ஆண்டவுடைய வசனத்தை விதைச்சிருக்கிறீங்க, எத்தனை பெற்றோர் உங்களோட பிள்ளைகளுடைய உள்ளத்துல ஆண்டவுடைய வார்த்தைகளை போட்டிருக்கிறீங்க. அப்படி இல்லாட்டால் அந்த பிள்ளைகள் வேத வசனம் மற்ற தேவனற்ற பிள்ளைகளாக வளரும் வாழும். ஒருவனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு பிள்ளைகள் வந்து போறபடியா நம்மளோட பிள்ளைகள் எல்லாம் பக்தியா இருக்குன்னு நாம நினைக்க கூடாது. டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ பிளீஸ். ஆனால் அந்த பிள்ளைகள் தேவனோடு வாழுகிறார்களா, தேவனை தேடுகிறார்களா, தேட வேண்டிய விதத்துல தேவனை தேடுகிறார்களா என்பதை கவனிக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா, நம்முடைய பொறுப்பு அல்லவா? அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. அப்ப உங்களுடைய பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகளும் பக்தி உள்ள பிள்ளைகள் என்று சமூகம், சமுதாயம் சொல்லணுமே. நாம பக்தியற்ற உலகத்தில் நாம வாழுகிறோம், அவபக்தி நிறைந்த உலகத்துல வாழுகிற நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வசனங்களை நாம் என்னங்க ஸ்கூல்ல சொல்லியா கொடுக்கறாங்க, ஸ்கூல்ல வேத வார்த்தைகளை சொல்லியா கொடுக்கறாங்க. அவன் படிப்பை கொடுக்கலாம், வேணும்னா வேத வசனத்துக்கு விரோதமான வார்த்தைகளை சொல்லலாம். ஒரு தடவை ஒரு தகப்பன் வந்து பேசினார், எது வளர்ந்த பொம்பளை பிள்ளையில வச்சிருக்க ஒரு தகப்பன். ஒரு நாள் அந்த மகள் வந்து தகப்படுத்த சொல்லித்தான், அப்பா அப்பா ஸ்கூலில் சொல்லித்தார காரியங்களை பார்த்தா சரியா தாண்டு, என்னன்னு கேட்டா அவங்க குரங்க போட்டு ஸ்கிரீன்ல படிப்படியாக குரங்க டெவலப் பண்ணி கொண்டு மனுஷனாக முடிக்கிறான், பரிணாம தத்துவம் உங்களுக்கு தெரியும். சோ குரங்க போட்டு படிப்படியாக டெவலப் பண்ணி மனுஷனை கொண்டு முடிச்சு அதை லெக்ஸ் பண்றான், அதுக்கு விரிவுரை வைக்கிறான், அதை எப்படி அது குரங்கிலிருந்து மனுஷன் குரங்கிலிருந்து டெவலப் பண்ணி மனுஷன் வந்தாண்டு. அந்த டீச்சர்ஸ் என்ன செய்யறாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாணவர்கள் பிள்ளைகளுடைய உள்ளத்துல என்ன செய்யறாங்க, அதை விதைக்கிறாங்க. இப்ப பிள்ளைகள் படிக்கிறது தானே, அப்ப அதை கேட்கும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது, அதை விவரிக்கும் பொழுது அவங்க சொல்லித்தாரத அந்த பிள்ளைகள் என்ன செய்யுது, நம்புது. ஆகவே அந்த பிள்ளை வந்து தகப்படத்துல கேக்குது, அப்பா அப்பா அவங்க சொல்லித்தாரத பார்த்தா சரி போலதான் தோணுது. ஆச்சரியம் என்னவென்றா, சேச்சில வந்தால் தேவன் மனுஷனை உண்டாக்கினார் வேதம் சொல்லுறது, ஸ்கூல்ல போனா குரங்கில் இருந்து மனுஷன் பிறந்தான், ரெண்டுக்கும் நடுவில் இந்த வாலிப பிள்ளைகள் வளர்ற பிள்ளைகள் இருந்து போராடுகிற போராட்டத்தை நாம கொஞ்சம் யோசிக்கணும். நாம வளர்ந்த விதம் வித்தியாசம், இந்த தேசங்களில் நம்ம பிள்ளைகள் வளர்ற விதம் வித்தியாசம் என்பதை அறிந்து உணர்ந்து, நீங்கள் அன்பாக, நீங்களும் நானும் அன்பாக பெற்று வளர்த்த பிள்ளைகளை இந்த உலகத்துக்கு தாரவாத்து விடாமல், பிசாசுக்கு கையில ஒப்பு கொடுத்துடாதபடி, பெற்றோராகிய நாம், தாய் தகப்பனாகிய நாம் உணர்வடைந்து, நாம் கர்த்தருடைய வேதத்தை தேடி வாசித்து நேசித்து படிக்கிறது போல நம்முடைய பிள்ளைகளை உட்கார வைத்து பிள்ளைகளுக்கு வேத வார்த்தைகளை நாம் சொல்லிக் கொடுக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் என்று தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த காரியத்துல நாம தவறுவோமாக இருந்தால் நாம தேவனுக்கு முன்பாக பிள்ளைகளை குறித்து தப்பு பண்றவர்களாக இருப்போம். What I believe, மோசே அவன் பெரியவனான போதும் தன் ஜனங்களை தேடி அவன் போனதுக்குரிய காரணம் என்ன தெரியுமோ, தாய் அவன் பிஞ்சு உள்ளத்திலே தேவனை குறித்தும் தேவோட வார்த்தைகளை குறித்தும் அவள் விதைத்திருக்கிறான். ஆகவேதான் அவன் பெரியவனான போதும் தன் தாய் போட்ட விதைகள் அவனுக்குள்ளே கிரிய செய்திருக்கிறது, செயல்பட்டிருக்கிறது. நேரம் வந்த போது தன் ஜனங்களை தேடி போனான். பார், புதிய ஏற்பாட்டிலே நாம சந்ததியை பார்க்கிறோம்,
என்ன லேவிசான் ஐநேக்கியால் அதுக்கு பிற்பாடு தீமோத்தேயு மூன்று பரம்பரை. தாய் மகள் மகன், தாய் மகளுக்கு விசுவாசத்தை ஊட்டி மகள் மகனுக்கு விசுவாசத்தை ஊட்டி மூன்றாவது சந்ததியும் ஒரு பிஷப். உங்களுக்கு தெரியுமா திமோத்தேயு பிற்கால சபைகளுக்கு பிஷப்பாக இருந்தான்னு சொல்லி சரித்திரம் சொல்லுது. எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிறு வயதிலே பிள்ளைகளுக்குள்ளே நாம என்னத்தை விதைக்கிறோம் எப்படி வளர்க்கிறோம் என்பதை தேவன் பார்த்துட்டே இருக்கிறார். அவை தயவு செய்து நாம பொறுப்புள்ள பெற்றோராக பிள்ளைகளுக்கு வேத வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்க கடனாளிகளாக இருக்கும் என்பதை நாம் மறக்கலாம். படிங்க அந்த வசனம், நாலாம் வசனத்தை படிங்க திரும்ப. இஷ்டவேலை கேள்,
நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிட்டு நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும்.
நாலாம் வசத்தை இஷ்டவேலே கேள்,
இஷ்டவேலே கேள்,
ஒருவரே கர்த்தர்,
இஷ்டவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்,
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் சொல்லிக் கொடு, உன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடு. யா நாம ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு ஒருவர் தான் ரட்சகர், அவர் ஒருவர் தான் ஆண்டவர். அந்த பிஞ்சு உள்ளத்துல வித, அது அந்த பிள்ளைக்குள்ள விழுந்து கிரிய செய்யட்டும். கர்த்தருடைய நாமத்தில் உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் படி.
நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும்
முழு இருதயத்தோடும்
முழு ஆத்மாவோடும்
ஆத்மாவோடும்
உன் முழு பலத்தோடும்
அன்பு கூறுவாயாக. அடுத்த பசங்க,
நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள்,
இந்த வார்த்தைகள் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள்
உன் இருதயத்தில் இருக்க கடவுள்,
உன் இருதயத்தில் இருக்க கடவுள். அப்ப தேவனுடைய வார்த்தை எங்க இருக்கணும்? நம்முடைய இருதயத்தில் இருக்கணும், நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கணும். தயவு செய்து கவனி, தேவனுடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும், நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கணும். இந்த வார்த்தை உன் பிள்ளைகளுக்கு போதி. தொடர்ந்து படிங்க வசனத்தை.
நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து,
கருத்தாய் போதித்து, உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து,
நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும்,
வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும்,
வழியில் நடக்கிற போதும்,
நடக்கிற போதும்,
படுத்துக் கொள்ளுகிற போதும்,
படுத்துக் கொள்ளுற போதும்,
எழுந்திருக்கிற போதும்,
எழுந்திருக்கிற போதும்,
அவைகளை குறித்து பேசி
பேசி, நல்லா கவனிங்க, படுத்திருக்கிற போதும், உட்கார்ற போதும், நடக்கிற போதும், இவைகளை குறித்து பேசு. அது மட்டுமில்ல, அங்கால
அவைகளை உன் கைகளிலே கைகளின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கடவது.
அடுத்த வசனம்,
அவைகளை உன் வீட்டில் நிலைகளிலும் வாசல்களிலும் எழுதுவாயாக,
வீட்டில் நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. வேத வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கட்டும், அதே நேரத்தில் வீட்டில தொங்கட்டும். அது என்ன தெரியுமா? வெறும் வாக்குத்த வசனங்களை மாத்திரம் தொங்க விடாமல் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வேத வாக்கியங்களை நாம கை கொண்டு நடக்கக்கூடிய வார்த்தைகளை எழுதி நாம தொங்க விட்டால் நலமாக இருக்கும். ஆனா இன்றைக்கு வாக்கு தத்தங்கள் சில வேளையில வியாபாரம் போல போயிடுது. அப்படி நாம போயிடாதபடி தேவனுடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் நம்முடைய இருதயத்துல வச்சிருக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய வீட்டின் இலைக்காகள் சுவர்களிலும் நாம எழுதி தொங்க விடுகிறது, நமக்கு பக்தி விருத்தி உண்டாகும், அது பயனுள்ளதா இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்தை நாம் கனப்படுத்தவனும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 19வது அதிகாரம், கமிட்மி பிளீஸ், சங்கீதம் 19வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 19வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது,
கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும்,
கர்த்தருடன் திரும்ப படிங்க, கர்த்தருடைய வேதம்
குறைவற்றதும்.
நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. நன்றாய் கவனிங்க, நீ கையில வைத்திருக்கிற கர்த்தருடைய வேதம் அது குறைவற்றது. நான் சொல்ற கேளுங்க, சொல்ற கேளுங்க, உலகத்துல புத்தகங்களுக்கு அளவே இல்லை. எண்ணுக்கணக்கற்ற கணக்கு அடங்காத புத்தகங்கள் உலகத்துல வந்துட்டே இருக்குது, எழுதப்பட்டுட்டே இருக்குது. ஆனா நான் சொல்லுவேன், சொல்ற கேளுங்க, உலகத்துல இருக்கிற அனைத்து புத்தகங்களும் குறைவுள்ளது. ஆனால் உலகத்துல குறைவற்ற ஒரே ஒரு புத்தகம் உண்டா? நீங்களும் நானும் கையில வச்சிருக்கிற பரிசுத்த வேதாகம் ஒன்றுதான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஏன் தெரியுமா? மற்ற புத்தகங்கள் எல்லாம் மனுஷனுடைய சொந்த புத்தியிலிருந்து எழுதப்பட்டிருக்குது, மனுஷனுடைய அறிவில் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் இந்த வேத வார்த்தைகளோ தேவனால நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டது, தேவனுடைய விரலினால நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. பெலிசாத்சார் என்கின்ற ராஜா, அவன் தன் அரண்மனையில இருந்து ஆண்டவுடைய ஆலயத்திலிருந்த பாத்திரங்களை கொண்டு வந்து அவைகளை தன் அரண்மனை வச்சு அவைகளிலே அவன் பானம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அவன் மீறுதல் செய்து கொண்டிருக்கும் பொழுது சுவத்திலே சுவரிலே ஒரு கையுறுப்பு தோன்றி அது மெனே மெனே தெக்கேன் உப்பாசினு சொல்லி எழுதிட்டேன்னு சொல்லி ஒரு கையுறுப்பு திடீரென ராஜா தான் அவன் நினைச்சான் என்னை விட்டா ஒருத்தரும் இல்லை நான் தான் கிங்கன்னு சொல்லி அவன் நினைத்து அவன் ஆண்டவனுடைய ஆலயத்திலிருந்த பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு வந்து அவன் அந்த பாத்திரங்களிலே அவன் பானம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது திடீரென அங்கே ஒரு காட்சி அவன் இருந்த இடத்துக்கு முன்பாக இந்த சிவரிலே ஒரு கையுறுப்பு தோன்றி அந்த விரல்கள் எழுத ஆரம்பித்தது என்ன தெரியுமா மெனு மெனு தெக்கில் உப்பாசின்னு அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா நீ திராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் உன் ராஜ்யம் முடிவிட்டது பினிஷ் அதே போல அன்று இரவு அவன் கொலை செய்யப்பட்டான் அன்றைக்கு சுவரிலே எழுதின அதே விரல்கள் தான் நான் நம்புறேன் ஆபத்தில் கையும் மையுமாக பிடிபட்ட ஒரு பெண் இயேசு முன்பாக நிற்கும் பொழுது அவர் நிலத்தில் எழுதினாரா என்ன எழுதினாரோ அறிய எழுதுகிற விரல்கள் உன்னுடைய என்னுடைய எதிர்காலத்தை எழுதுகிற விரல்கள் உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையை வரைகிற விரல்கள் அவர் நமக்கு கொடுத்த இந்த வேதத்தை நாம் அந்நிய புத்தகமாக மாற்றிவிட்டோமா இருந்தால் அது நம்முடைய வாழ்விலே படுதோல்வியை கொண்டு வரும் முடிவு பயங்கரமாக இருக்கும் அவையில கருபான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய வேதம் குறைவற்றது உலகத்தில் இருக்கிற அனைத்து புத்தகங்களும் குறைவுள்ளது என்றால் அது மனுஷனுடைய புத்தியில எழுதப்பட்டது ஆனால் இதுவோ தேவனாலே எழுதப்பட்டு தேவ ஆவியினால எழுதப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டது இப்படி இருக்க ரெண்டு திமோத்தேயு மூன்றாம் அதிகாரம் சீக்கிரம் படிங்க ரெண்டு திமோத்தேயு மூன்றாம் அதிகாரம் 16 வசனம் படிங்க ரெண்டு திமோத்தேயு மூன்றாம் அதிகாரம் 16 வசனம் வேத வாக்கியங்கள் எல்லாம்
வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது
கவனிங்க வேத வாக்கியங்கள் எல்லாம் இதை கொஞ்சம் தயவு செய்து கவனிங்க நீங்க கையில வச்சிருக்கிற வேதம் வேத வாக்கியங்கள் எல்லா வார்த்தைகளும் எப்படி எழுதப்பட்டிருக்குது படிங்க வேத
வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது
ஆவியினால் இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட் ஆவியினால் அருளப்பட்டிருக்கு எது நீங்களும் நானும் வைத்திருக்கிற இந்த வேதம் எனக்கு அறிமான தேவ பிள்ளைகளே வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால அருளப்பட்டிருக்கிறது இதை நீ மறந்துடாத இது ஒரு மனுஷனுடைய புத்தியிலிருந்து வந்த வார்த்தை இல்லை அல்லது இது மனுஷனுடைய கற்பனை எழுதப்பட்ட வசனம் இல்லை வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என் வார்த்தைகளோ அழியாது ஒழியாது என்று ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை அன்னைக்கு நினைப்புன்றது பொருத்தமாக இருக்கும் இந்த கரிமான தேவட பிள்ளைகளே இது இந்த வார்த்தைகள் ஒருபோதும் அழியாது ஒழியாது ஆகவே கர்த்தருடைய வேதம் குறைவற்றது தேவனுடைய வேதம் குறைவற்றது நீயும் நானும் கையில வச்சிருக்க கர்த்தருடைய வேத புத்தகம் குறைவற்றது என்பதை நாம் மறந்துடக் கூடாது ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அது மாத்திரமல்ல வேத வாக்கியங்கள் எல்லாம் வேதத்தில் இருக்கிற அனைத்து வார்த்தைகளும் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது எதற்காக அருளப்பட்டது படி
தேவனுடைய
மனுஷன் தண்டை கவனிங்க எதற்காக இந்த வார்த்தைகள் தேவ ஆவினாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய விரைகளாலே ஏன் எழுதப்பட்டது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மனுஷன் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் தேவனுடைய பிள்ளைகள் தேறினவர்களாக இருக்கு நன்றாக கவனிங்க அப்படியான ஆண்டவுடைய நோக்கம் என்ன ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த வேத வசனங்களை வாசித்து வாசித்து யோசித்து தியானித்து என்ன தேறணுமா என்ன செய்யணும் தேறணும் வளரணும் அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு கட்டத்தில் சொல்றாரு தேறின எவனும் முடியுங்க பாபம் தன் குருவ போல இருக்கிறான் கத்திரிக்கு சோதரன் யாரு குருவ போல இருக்கிறானா தேறினவன் அப்ப நாம் தேறுவதற்கு என்ன வேண்டும் தேவனுடைய வார்த்தை வேணும் நாம் வளருவதற்கு என்ன வேண்டும் ஆண்டவுடைய வசனம் நமக்கு வேணும் ஆகவே தேவனுடைய வசனத்தை நாம் தேடி வாசிக்கணும் அதை படிக்கணும் அதை நேசிக்கணும் ஆண்டவுடைய வேதம் என்ன சொல்லுது எப்படி வாழ சொல்லுது இதை நாம தேடி தேடி நாம வாசிக்கணும் ஆகவே நாம் தேற வேண்டும் என்று தேவன் ஆகவே ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு சரி மனம் திரும்பிட்டோம் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் அடுத்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டோம் அது அல்ல வாழ்வு ரட்சிக்கப்பட்ட பிற்பாடுதான் நாம் ஆண்டவுடைய வேதத்தை படித்து படித்து கேட்டு ஏன் இந்த செய்தி ஏனென்றைக்கு இந்த வார்த்தை நாம் தேறுவதற்கு நாம மாறுவதற்கு நாம வளருவதற்கு தேவனுடைய குமார சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்கு நான் இந்த செய்தி இந்த வார்த்தைகளை தேவன் அனுப்புற படி தேவனுடைய மனுஷன் தேர்றவனாகவும்
எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும்
கிரியையும் செய்ய தகுதியுள்ளவன் ஆகவே நற்கிரியைகளை செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கணுமா இருந்தால் அவனுக்கு தேவை என்ன? தேவனுடைய வார்த்தை என்பதை மறந்து விடாது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நற்கிரியை செய்ய வேண்டுமா இருந்தால் அவர்களுக்கு தேவனுடைய வசனம் தேவனுடைய வார்த்தை மிக மிக அவசியம். ஏனெனில் அந்த வார்த்தையின் அடிப்படையில தான் நாம நற்கிரியைகளை செய்யணும். நாம் செய்த நற்கிரியைகளினால நாம ரட்சிக்கப்பட இல்லை, நற்கிரியைகளை செய்வதற்கு ரட்சிக்கப்பட்டிருக்கோம். கீப் இட் யுவர் மைண்ட் டீப்லி வாட் ஐ அம் சேயிங். நாம் செய்த நற்கிரியைகளினால நாம ரட்சிக்கப்பட இல்லை, நற்கிரியைகளை செய்வதற்கு நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா இன்றைக்கு நாம புது சிருஷ்டி கிறிஸ்துவுக்குள். ஒரு காலத்துல பாவத்துல புரண்டோம், தேவனுக்கு துறவிகளாக இருந்தோம், தேவனுக்கு தூரமாக இருந்தோம். ஆனா இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே என்ன செய்யணும்? நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்குது. அதை நாம செய்த நற்கிரியைகள் நாம ரட்சிக்கப்பட இல்லை, அவருடைய கிருபையால ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று வேதம் பல இடத்துல நமக்கு போதிக்குது இல்லையா? படிங்க, நற்கிரியைகளை செய்ய
தகுதியுள்ளவர்களா இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும்.
இப்ப கவனிங்க, அவைகள் உபதேசத்துக்கு. எவைகள்? தேவனுடைய வசனம். என்னத்துக்கு? உபதேசிக்கிறதுக்கு. இப்ப நான் என்ன செய்கிறேன்? உபதேசிக்கிறேன். ஒருவன் உபதேசித்தால் அவன் வேத வாக்கியங்களின்படி உபதேசிக்கிறான். இன்றைய ஐரோப்பாவில் பல புது உபதேசங்கள் எல்லாம் உள்ளே வர்றதை கேட்டு நான் ஆச்சரியப்படுறேன். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன், நான் சொல்றேன். இன்றைக்கு வருகிற சில உபதேசங்களை கேட்டு ஆச்சரியப்படுறேன். பட் நான் உங்களை சொல்லுறேன் கவனமா, பலவித அந்நிய போதனைகளால அலைப்புண்டு அலையாதிருங்கன்னு வேதம் தெளிவாய் சொல்ற. இதற்காகத்தான் ஆண்டவர் நம்ம ஒரு சபையில நாட்டி வைத்திருக்கிறார். நாம் அங்க நாட்டப்படணும். நானும் பச்சையான ஒளிவு மரத்தை, தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்றேன். நான் ஆண்டவுடைய ஆலயத்தில் நாட்டப்படணும். நாட்டப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளை அங்க இருந்து நாம கற்றுக்கொள்ளணும், படிக்கணும், தேவனுடைய வசனத்தை படிக்கணும். சோ அவைகள் உபதேசத்துக்கும்
கடிந்து கொள்ளுதலுக்கும்.
கடிந்து கொள்ளுதலுக்கும் எதற்கு? தேவனுடைய வசனம் என்ன செய்யுமா? சில நேரத்தில் கடிந்து கொள்ளுமா? பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம்? தேவனுடைய வார்த்தைகள் நம்மை கம்ஃபர்ட் பண்ணணும், நம்மை தேற்றணும், நம்மை ஆறுதல் படுத்தணும். தப்பில்லை. ஆனா அதுல மறுபக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைகள் உபதேசம் சில நேரங்கள் நம்ம செய்யும் கடிந்து கொள்ளும். அது எதற்காக? நம்மை சரிப்படுத்துவதற்காக, நம்முடைய வாழ்வில் இருக்கிற கோணங்களை நேராக்குவதற்காக, நம்முடைய வாழ்வில் இருக்கிற தேவன் விரும்பாத குணாதிசயங்களை அகற்றுவதற்காக ஆண்டவர் என்ன செய்ய நிறுத்தத்தோட வார்த்தைகள் நம்மை கடிந்து கொள்கிறார். அதை நாம் தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து விட்டாலோ ஆசீர்வாதம். கடிந்து கொடுத்தலுக்கு படி,
சீர்திருத்தலுக்கும்,
சீர்திருத்தலுக்கு ரிஃபார்மேஷன், சீர்திருத்தலுக்கும்,
நீதியை படிப்பித்தலுக்கும்,
நீதியை படிப்பித்தலுக்கும்
பிரயோஜனம் உள்ளவர்களாயிருக்கிறது.
அதுக்கு முதல் 15வது வசனத்தை பாத்தீங்களா இருந்தா, பரிசுத்த வேத எழுத்துக்களை சிறுவயது முதல் நீ அறிந்திருக்கிறார். அப்பனா அதை பார்த்து நான் யோசித்தேன். இந்த கவனிங்க, இங்க இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் பரிசுத்த வேத எழுத்துக்கள் என்பதும் மறந்துறார். இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களும் பரிசுத்த வேத எழுத்துக்கள் என்பதும் மறந்துறார். ஏன் தெரியுமா? இந்த வேதம் ஒன்றுக்கு தான் பரிசுத்த வேதாகும் என்று பெயர் இருக்கு. வேற எந்த புத்தகத்துக்கும் இப்படி ஒரு தலைப்பு கொடுத்திருக்கதாக நான் அறியேன் இதுவரைக்கும். இந்த வேதத்துக்கு மாத்திரம்தான் பரிசுத்த வேதாகும், ஹோலி பைபிள் என்று பெயரிட்டிருக்கார். ஏனென்றால் இந்த வேதத்தில் இருக்கிற தேவனுடைய வரங்களால், தேவ ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தைகள் பரிசுத்தம் அப்படி இருக்கு. 15வது இல்லையா? படிங்க.
கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும்.
சிறுவயது முதல் அறிந்தவன் அர்த்தம் என்ன? சிறுவயதிலேயே தாய் அந்த வார்த்தைகளை அவளுக்கு ஊட்டியிருக்கிறார், அவளுக்கு இருதயத்தில் போட்டிருக்கிறார். அது நேரம் வந்த போது அந்த வசனம் உனக்குள்ள கிரிய செய்திருக்கு, அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான். இன்றைக்கு சபைக்கு பிஷப்பாக இருக்கிறான். பாருங்க, எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. இந்த குறைவற்ற தேவனுடைய வேதத்தை நாம் அடிக்கடி வாசித்து அதை படிக்க வேண்டும். கர்த்தருடைய 49 சங்கீதம் சொல்கிறது, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்குது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களுக்கு தெளிவா, கர்த்தருக்கு பயப்படும் பயம் சுத்தமும் என்றைக்கு நிலைக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுள்ள. அது மாத்திரம் 10 சொல்றது, 19:10 அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது. எப்படி இருக்கு? இந்த சில நேரங்களில் நான் இந்த வேதத்தை படித்து அழுதிருக்கிறேன், பல நாட்கள் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறேன், சில நேரங்களில் சிரித்திருக்கிறேன், சில நேரங்களில் மனுத்தியாலங்கள் எனக்கு நேரம் போறது தெரியாம இருக்கும். பல தடவைகள் இந்த வேதத்தை நான் வாசித்து முடித்து விட்டேன். அதை விட பக்கம் பக்கமாக புத்தகம் புத்தமாக மூல மொழியாக வாசி கத்திற்கு முன்பாக நிற்கிறேன்னு நான் சொல்றேன். நான் ஒரு பிரசங்கியாக இருப்பதனாடி அதை நான் படிக்க முடியிருக்கிறது உண்மைதான். ஆனா மறுபக்கத்திலே தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரை நான் நேசிக்கிறேன். ஆகவே அவர் எனக்கு கொடுத்த புத்தகத்தை நான் நேசிக்கிறேன். அவைதான் 119 சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொல்றாரு, உங்களுடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இல்லாதிட்டால் என் துக்கத்திலே நான் அழிந்து வருவேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் நெருக்கடிகள் வரும்பொழுது, துக்கங்கள் வரும்பொழுது, கவலைகள் வரும்பொழுது தேவனுடைய வேதத்தை தேடி வாசி. நான் எத்தனையோ நெருக்கடியான நேரங்களில் இந்த வேதத்தை வாசித்து தேவன் என்னை தேற்றின நேரங்கள், அதை நான் விவரிக்க முடியாது. இன்று வரைக்கும் நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த வசனங்கள் மூலமாக என்னை பேசி என்னை பலப்படுத்தி தான். அவருக்கு சரித்திரத்தில் ஒரு காரியத்தை குறித்து படித்து ஆச்சரியப்பட்டேன். உள்ளருக்கு தரும் மிக பிரபலமான ஒரு பிரசிடன்ட் அப்ரஹாம் லிங்கன், அவரை குறித்த சரித்திரத்தை பார்த்து என்ன தெரியுமா, அவர் ஆண்டவரை விசுவாசித்த ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன், இயேசுவை விசுவாசித்த ஒரு விசுவாச பிரசிடன்ட், வேதத்தை மிகவும் நேசித்து வாசித்தார். அதிலும் குறிப்பாய் சங்கீதம் 34 அதிகாரம் அவர் மிகவும் விரும்பி படித்த பக்கமா. ஆகவே இன்றைக்கும் அவருடைய மியூசியத்தில் அவர் பாவித்த பைபிளை ஒரு கண்ணாடி பட்டிக்க வச்சிருக்காங்களாம். அந்த பைபிள் 34 சங்கீதத்தை திறந்தபடி ஓபன் பைபிளாக அந்த பைபிள் இருக்குது. அதுல நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை எல்லா பயத்துக்கும் விட நீக்கலாக்கி விட்டார். இந்த 4 வசனமா, அந்த வசனம் அழிஞ்சு போயிருக்குது. அதுக்கு சொல்கிறார்கள், அவர் வேதத்தை வாசித்து அவர் விட்ட கண்ணீர் துளிகள் அந்த பைபிள் அந்த வசனத்தின் மேல் விழுந்ததால் அந்த வார்த்தைகள் அழிந்து போயிருக்குன்னு சொல்றாரு. அவருக்கு அவர் உள்நாட்டு போர் நடந்த காலத்தில் அவர் அதை சபளித்தார். அங்கு இருந்த இன வேற்றுமைகளை அறுத்தறிந்தவர், மிக புகழ்வாய்ந்த ஒரு பிரசிடண்டாக இன்றைக்கும் கருதப்படுகிறார். எனக்கு அறிமானங்களே, அவர் வேதத்தை நேசித்து வாசித்த ஒரு மனிதன். விஞ்ஞானத்தின் தந்தை என்று சொல்லப்படுகிற சார் ஐசக் நியூட்டனை குறித்து படித்து பார்த்தேன். அவரை குறித்து எழுதப்பட்டிருக்க வார்த்தை என்று தெரியுமா, அவர் விஞ்ஞானத்தை புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்தது அவர் தான் தெரியுமா. அவர் விஞ்ஞானத்தை குறித்து எழுதின வார்த்தைகளிலும் பார்க்க வேதத்தை குறித்து எழுதின வார்த்தைகள் தான் அதிகமா. அட 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 அட, குளோரோஃபோம் மருந்தை கண்டுபிடித்த சாம்சன் என்கின்ற டாக்டர் அவர் சொல்றாரு, ஆதாமுடைய எலும்பிலிருந்து ஆண்டவர் ஆதாமுடைய விழாவிலிருந்து ஆண்டவர் ஒரு எலும்பை எடுத்து ஏவாளை உருவாக்கின அந்த வேத பக்கத்தை அடிப்படையாக வைத்துத்தான் நான் இந்த மருந்தை கண்டுபிடித்தேன்னு சொல்லி சொல்றார். எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் ஒரு நடைமுறை புத்தகம் என்பதை நாம மறந்துடக்கூடாது. இந்த வேதம் ஒரு விஞ்ஞான புத்தகம் என்பதை நாம மறந்துடக்கூடாது. இந்த வேதம் நாம வாழ தேவன் எழுதி கொடுத்த புத்தகம் என்பதை நாம் மறந்துடும். ஆகவே இதை நாம நேசித்து இதை வாசிக்க நாம் கற்றுக்கொள்ளணும், படிக்கணும். விருப்பத்தோடு ஏதோ ஒரு வேண்டா வெறுப்பாக காலை எழும்பி மாலை வரைக்கும் எந்திரம் போல வேலை செஞ்சுட்டு அதை இதையெல்லாம் பார்த்துட்டு படுக்கிறதுக்கு பெட்டில் போய் இருந்துட்டு என்ன செய்யறது, பைபிள் படிக்கணுமே அல்லது சொல்றாங்களே என்பதுக்காக படுக்க போனதுல பெட்டில் இருந்து பைபிள் எடுத்து ஒரு பக்கத்தை திறக்கிறது, அதுல 4 வசனம் படிக்கிறதுக்கு படிக்க நல்லா வரும் தூக்கம். அட அட, சில பேருக்கு பைபிள் நல்ல தூக்கம் மாத்திர மாதிரி இருக்கு. என்ன தெரியுமா, எல்லா வேலையும் செஞ்சுட்டு படுக்கிற நேரம் படுக்க போறதுல பெட்டில இருந்து பைபிளை திறந்தா தூக்கம் வராம பின் என்னதான் வரும். படுக்கிற நேரத்தில், படுக்கிற நேரத்தில் படிக்க கூடாது நான் சொல்லல, ஆனா ஒரு ஃப்ரெஷ்ஷான டைம் எடுத்து ஆண்டவர்கிட்ட பைபிளை நாம ஆண்டவர்கிட்ட வேத்த நாம வாசிக்கலாம். அப்படி அப்படி நாம வாசித்தால் தான் நாம வாசிக்கிற வேத பகுதி நம்மளோட மனதில் பதியும், நம்மளோட இருதயத்தில் பதியும், அது நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்கும். ஆகவே அருமானவர்களே, பைபிளை வாசிக்கிறதுக்கு ஒரு யூ ஹேவ் டு டேக் அ ஃப்ரெஷ் டைம் ரீட் த பைபிள். ஸோ ரீட் த பைபிள் ரெடிகல் ரெகுலர், ஒழுங்கும் கிரமமாக கத்தோட வேதத்தை வாசிக்க நீ கற்றுக்கொள்ளும். நீ தேவனுடைய பிள்ளை, திரும்ப திரும்ப சொல்றேன், வேதம் உனக்கு அந்நிய புத்தகமாக மாறிடாதபடி பார்த்துக்கொள், காத்துக்கொள். சில இடங்கள்ல நான் எனக்கு ஞாபகம், சில இடங்கள்ல இடத்துல நான் போற போது அவங்க ஒரு ஒரு கத்தோலிக்க பின்னல வந்தவர்கள். அப்ப அவங்க வீட்டுல இருந்து நான் புது ஆட்கள் சுவிசேஷம் சொல்ல போயிருந்த போது அவங்க சொன்னாங்க, நாங்களும் பைபிள் வச்சிருக்கோம், நாங்களும் பைபிள். அப்ப அந்த பைபிளை கொண்டு பைபிளை பார்த்த போது அதுல என்ன இருக்கு, மேல தூசி இருக்குது. அது என்ன சொல்ல தெரியுமா, அந்த தூசி சாட்சி கொடுக்கும், இந்த பைபிளை என்ன திறந்து நீ எவ்வளவு காலம் சொல்லு. என்ன கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் நம்மிடத்தில் இருந்தால் மாத்திரம் போதாது. வேதத்தை படுக்கைகளை தலையணிக்கீழ வச்சு படுக்கிறதால ஒன்றும் இல்லைங்க, டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். வேதத்தை நாம படிச்சு அதுல இருக்கிறத நாம கை கொள்ளணும், தட்சோ அதற்கு தான் தேவன் நம்ம கொடுத்திருக்கு. அல்லது போனா அது ஒரு விக்கிரம், மறந்துடாது. சோ பொன்னிலும் மிகுந்த பசும் பொருளிலும் விரும்பப்படத்தக்கது, தேனிலும் தேன் கூட்டிலும் இருந்து ஒழுகும், தேனிலும் மதுரம் உள்ளதுதான். சரி, இந்த வேதத்தை நாம் நிச்சயமாக கருத்தாக படிக்கணும். ஏன் தெரியுமா, சொல்ல போறது கவனிங்க, ரட்சிப்பு என்றால் என்ன, ரட்சிக்கப்படுவது எப்படி, ரட்சிக்கப்பட்ட பின் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, ரட்சிக்கப்பட்ட ஒரு கணவன் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, விசுவாசியான ஒரு மனைவி எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எப்படி வாழ வேணும், எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது. பரலோகம் என்றால் என்ன, யார் பரலோகராட்சியத்தில் பிரவேசிக்க முடியும், நரகம் என்றால் என்ன, யார் நரகத்துக்கு போவார்கள், மரணத்துக்கு பின்பு ஒரு மனுஷனுக்கு நடக்கிறது என்ன, உலகமும் அதில் உண்டான யாவையும் சிருஷ்டிக்கப்பட்ட விதம் என்ன, பாவம் என்றால் என்ன, பாவத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படி, பரிசுத்தம் என்றால் என்ன, பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு எல்லாம் நாம எங்க பதில தேர்றது, ஆண்டவுடைய வேதத்துல போய்தான் நாம பார்க்க முடியும். ஆகவே தான் நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவுடைய வேதத்தை நாம வாசிக்கணும், தேவனை குறித்த அறிவு நமக்குள்ள வரும். அப்படி இல்லாவிட்டால் நாம பக்தி உள்ளவர்களாக இருக்கலாம், ஜெபிக்கலாம், ஆண்டவரை தேடலாம், ஆனா நம்முடைய வாழ்வில் வர்ற நெருக்கடிகள், திடீர் நம்முடைய வாழ்வில் வர பிரச்சனைகளுக்கு நாம ஈடு கொடுக்க முடியாமல் போயிடும். தேவனை குறித்த சரியான அறிவு இல்லாவிட்டால் ஆண்டவுடைய வேத வாக்கியங்களை சரியாக நாம அறிந்து யோசித்து நாம அவைகளை நாம படிக்காவிட்டால், அந்த அறிவு, வேத அறிவு நமக்கு இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்வில் சோதனைகள், வேதனைகள், நெருக்கடிகள் வரும்பொழுது நாம சோர்ந்து போயிடுவோம், தளர்ந்து போயிடுவோம், அல்லது ஸ்தம்பிதம் ஆகிடுவோம். ஆகவே சோதனை நேரத்தில் அதை எப்படி கையாள்றது, சோதனை நம்முடைய வாழ்வு வரும்பொழுது எப்படி அதை ஜெயிக்கிறது, வேதத்தை வாசி, இயேசு எப்படி சோதனையை ஜெயித்தார் என்பதை படியப்பா, அப்படி நீயும் சோதனையை ஜெயிக்கலாம். ஒன்று 10:13 பார்க்கும் பொழுது மனுஷனுக்கு நேரிட சோதனை இல்லாமல் உங்களுக்கு வேற சோதனை ஏற்படும். ஆகவே எனக்கு மாத்திரமே எல்லாருக்கும் சோதனை இருக்குன்னு உண்மையை நாம புரிந்து கொள்ளும். அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படும், அதை விட வெளியேறு பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று பேதுரு எழுதுகிறார். இந்த வேத வாக்கியங்களை நாம வாசித்து வாசித்து பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்வில் அலைமோதுகிற நெருக்கடிகள், பிரச்சனைகள், சோதனை நாம் ஜெயித்து ஜெயம் கொள்ள முடியும். அவை வெளிப்படுத்த விசேஷத்தில் 7 சபைகளுக்கு இயேசு எழுதும் பொழுது ஜெயங்கொள்ளுற நிபுணர் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்க நீங்க படித்திருப்பீர்கள். ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஜெயங்கொண்டு நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கணுமாக இருந்தால் வேதத்தை நாம் சரியாக வாசித்து நேசித்து படிக்க நம்மை பயிற்றுவிக்கணும். We have to take a time to read the scripture radical. நான் முடிக்க போறேன். அதுக்கு முதல் இந்த வேதம், வேத வசனத்தினாலே, இந்த வேத வசனத்தினாலே உண்டாகிற ஒரு 6 காரியம் அல்லது நேரம் இருந்தால் ஒரு ஏழு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 138 அதிகாரம் 2 வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எல்லாவற்றை பார்க்கலும் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் இந்த வார்த்தை என்ன செய்யுங்க? மகிமைப்படி மறந்துடாத உமது தமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தன்னுடைய பேர் புகழ் எல்லாவற்றை பார்க்கலும் தேவ எண்ணத்தை மகிமைப்படுத்திக்க தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இதை நீ மனதில் வச்சிருக்கணும் என்று நான் சத்தியத்தின்படி உனக்கு சொல்லுறேன். சரி, கர்த்தருடைய வேதம் தேவனுடைய வார்த்தைகளால் நமக்கு உண்டாகிற நன்மைகளை குறித்து ஒரு சில குறிப்புகளை சொல்லி சீக்கிரமா நான் முடிக்க பாக்குறேன். நம்பர் 1, நீதிமொழிகள் கொஞ்சம் சீக்கிரமாங்க. நீதிமொழிகள் 4:20 வசனத்தை படிங்க. நீதிமொழிகள் 4:20 சீக்கிரம் படி. தேவ வசனத்தினாலே நமக்கு உண்டாகிற நன்மைகள்.
சங்கீத 4:20 அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியமாம்.
நல்லா பாருங்க, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கு கவனிங்க, அவர்கள் உடலுக்கெல்லாம் என்னவா?
ஆரோக்கியம்.
ஆரோக்கிய ஔஷதம் எது? தேவனுடைய. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. யூ ஹாவ் டு பே த டோட்டல் அட்டென்ஷன் டு த வேர்ட் ஆஃப் காட். டியர் லிசன் டு மீ. என் மகனே, மை சன், என் மகனே, உரிமையோடு கூப்பிடுறார் ஆண்டவர். என் மகனே, என் மகளே, என்ன? என் வார்த்தைகளை கவனி. அப்ப இயேசு சொல்லுவார் அடிக்கடி தன் அப்போஸ்தலர்களை பார்த்து, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். சோ ஆண்டவர் பேசும் பொழுது அங்கும் இங்கும் பார்த்து நம்மளோட மைண்ட லூஸ் பண்ணிடக்கூடாது. ஆண்டவர் பேசும் பொழுது தேவனோட வார்த்தைகளை நாம கருத்தாய் கேட்க கற்றுக்கொள்ளணும். அப்பொழுதுதான் அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் விழுந்து செயல்பட முடியும். அல்லது போனால் ஒரு காதால வந்து மறு காதால போறது போல, ஒரு கதவால வந்து மறு கதவால போறது போல போயிடும். ஆகவே ஆராதனை முடிந்து நாம வீடு போகும் பொழுது இன்றைக்கு கர்த்தர் என்னோடு என்ன பேசினாரு, என்ன வார்த்தை என்னோடு இடைப்பட்டது, இது குறித்த ஒரு 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 எண்ணம், ஒரு பிக்சர் நமக்குள்ளே இருந்தால் மிகவும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்குமே, நாம வளர முடியுமே, நாம நிலைத்து கர்த்தருக்குள்ளே நீடித்து நிலைத்திருக்க உதவியாக இருக்குமே, பயனுள்ளதாக இருக்குமே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்ப இங்க வேதம் சொல்லுது 4:23 அவைகளை கண்டுபிடிக்கவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவைகள் உடலுக்கெல்லாம் என்னவாம்? ஆரோக்கியம். நம்பர் 1, வேத வாசி பாக்கியங்கள், தேவனுடைய வசனங்கள் நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. இன்றைக்கு இந்த விஞ்ஞான உலகத்துல சில புஸ்தகங்களிலே சில காரியங்களை படித்தால் மனுஷனுக்குள்ள இருக்கிற இச்சைகளை தூண்டி விடுகிறது. தவறான வழிகளுக்கு போறதுக்கு தவறான பாதைகளை காட்டி கொடுக்குது. ஆனால் தேவனுடைய வசனமோ கர்த்தருடைய வார்த்தைகளோ நமக்கு என்ன செய்தா? நம்முடைய உடலுக்கு என்ன செய்து? சரீரத்துக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. மறந்துடாத, தேவ வசனம் நம்முடைய சரீரத்துக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருது, ஔஷதம், நல்ல ஹீலிங். ஆகவே இந்த வேத வார்த்தைகளை நாம அடிக்கடி படிக்கிறது நல்லது. நம்ம வியாதியில் இருந்து நமக்கு விடுதலை தருவதற்கு தேவனுடைய வசனம் மிக மிக பவர். இந்த வேதவுகள் ஆண்டவுடைய வார்த்தையில வல்லமை இருக்குது, ஆண்டவுடைய வார்த்தையில ஜீவன் இருக்குது. ஆவிதான் ஏ சொன்னாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. மறித்து போன மனுஷன் லாசரு 4 ஆயிட்டது, 3 கழிச்சு 4 போனா மனுஷன் சரீரத்திலிருந்து நாட்டம் எடுக்கும். இப்ப நாட்டம் எடுத்த சரம் என்று சொல்லி மாத்தால் அறிந்திருந்தால் ஆவை கல்லை எடுத்து போட்டு சொல்லும் பொழுது மாத்தாட வாழ்ந்து வந்த வார்த்தை ஆண்டவரே 4 ஆயிட்டே நாருமே. ஆண்டவர் அதை அறிவார். ஆனால் நான் சொன்ன எடுங்கள் கல்லை சொல்லி கல்லை எடுத்த உடனே லாசருவே வெளியே வாண்டாரு, நாரி போன சிறந்தா. கேன் இமேஜின் தட்? இயேசு சொல்றாரு, லாசருவே வெளியே வா. தட்ஸ் ஆல். அவன் யூதட முறைப்படி துணிகளால கட்டப்பட்டு சுத்தப்பட்டு சுத்தி கட்டப்பட்டிருந்த மனுஷன். இயேசு வெளியிலே வான்னு சொன்ன எப்படி வெளியில வந்தான்னு தெரியாது, பட் வெளியில வந்தான் பைபிள் சொல்லு. வான்னு சொன்னதே வெளியில வந்தான், நாரி போன சரீரம் ஐயா. ஆண்டவர் வெளியே வான்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையில வல்லமை இருந்தது, ஜீவன் இருந்தது. நாரி போன சரீரம் ஜீவனை பெற்று உடனே அது உயிர்த்தெழுந்து என்ன செய்து நடந்து ஆவிதே சொன்னாரு, நானே I am the life and the resurrection. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக சொன்ன இயேசு கிறிஸ்து மரித்து போன அந்த மனுஷனை தன் வார்த்தையினால் என்ன செய்தார்? ஒய்ப்பித்தார். என்ன கருமான தேவன பிள்ளைகளே, நீங்கள் வைத்திருக்கிற வேத வசனத்துல வல்லம் இருக்கு என்பதை மறந்துடாது. இது உலக பிரகாரமான புத்தகங்கள் இல்லை, இது தேவன் நமக்கு கொடுத்த வேதம், இது பரிசுத்த வேத எழுத்துக்கள், இது தேவனத்திலிருந்து வந்த வார்த்தைகள், அதுல ஜீவன் இருக்குது, அதுல வல்லம் இருக்குது என்பதை நாம அறிந்து உணர்ந்து பயத்தோடு பக்தியோடு இந்த வார்த்தைகளை நம்ம படிக்கணும். ஆகிதான் ஆண்டவர் சொல்லுவார் இயேசு அத்திகாரம் மூலமாக, என் வசனத்துக்கு நடுங்குறவனே நான் நோக்கிப்பான். அவன் தேவனுக்கு பயப்படுறவன் அர்த்தம் என்ன? தேவட வசனுக்கு பயப்படுவான். சவுலை பாருங்க, அவன் தேவனுக்கு பயப்படாதவன், ஆகவே தேவட வசனத்துக்கு பயப்படல. ஆகவே நீ என் வசனத்தை அசட்டப்படினார், நீ என் வார்த்தையை அசட்டப்படின, நானும் உன்னை ராஜாவாக தள்ள இராதபடி தள்ளினேன் போன்னு சொன்னார். எனக்கு அறிமான தேவட பிள்ளைகளே, தேவனை ரெஸ்பெக்ட் பண்றவன் தேவனுடைய வார்த்தைகளை மதிப்பா. ஐ சே இட் அகைன், தேவனை ரெஸ்பெக்ட் பண்றவன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பான், தேவனை மதியாதவன் தேவனுடைய வார்த்தையும் மதிக்குமான். என் சத்தியத்தை முடி நான் உங்களுக்கு சொல்றேன், நான் சொல்லுற வார்த்தை சத்தியம் சொல்றேன். தேவனை மதிக்கிறவன் தேவனுடைய வார்த்தையை மதிப்பான், தேவனுடைய வார்த்தையை மதிக்கிறவன் தேவனையும் வெறுமாமல் போகிறான், முடிவு பயங்கிறான். இந்த வார்த்தையினதான் வானம் பூமி எல்லாத்தையும் உண்டாக்கின, இந்த வார்த்தையினால்தான் நம்மளை நியாயம் தீர்க்க போற. நான் உங்களுக்கு சொன்ன இந்த வார்த்தைகளை உங்களை நியாயம் தீர்க்கும்படியே சொன்னாரா இல்லை? எனக்கு அறிவு தேவட பிள்ளைகளை, முதலாவது உடலுக்கெல்லாம் இந்த வேத வசனம் நம்முடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஆகவே உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க தேவன் கொடுத்த வேத வார்த்தைகளை வாசித்து நேசித்து அதை படியுங்க, அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு சிவவீனமான நேரங்கள் எல்லாம் தேவனுடைய வசனத்தை வாசித்து விசுவாசத்தை பெருக்கி ஜெவ் பண்ணுங்க. கர்த்தர் பலன் தருவார். ஆண்டவர் 40 நேரம் சங்கீத 107 சங்கீத 107:20 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவைகளை குணமாக்குறாரா. சோ இதுல ரெண்டு விதமாக இந்த வசனத்தை நம்ம வியாக்கியானப்படுத்தலாம். என்ன தெரியும், அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குறார். சோ ஆண்டவர் வார்த்தை அனுப்பி நம்முடைய சரீரத்தை மட்டுமல்ல நம்முடைய ஆத்மாவையும் குணமாக்குறார். தேவனுடைய வசனம் நம்முடைய ஆத்மாவை குணமாக்கும், நம்முடைய உடலையும் குணமாக்கும். சோ உள்ளையும் வெளியையும் குணமாக்கக்கூடிய ஒரு அருமருந்து தேவனுடைய வசனம். கர்த்தருடைய நாமத்து மகிமையுண்டாவது. போடு நம்பர் 2. இரண்டாவது ஏசாயா 48 அதிகாரம், சீக்கிரம் பாரு, தெரியா போ. ஏசாயா 48 அதிகாரம் 18-19 படிங்க. ஏசாயா 48:18-19 சீக்கிரம் படிங்க.
நலமாயிருக்கும்.
அப்பொழுது படி,
அப்பொழுது உன் சமாதான நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணல தனியாகவும் உன் கற்ப பிறப்பு அதன் அணுக்களனத்தினையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும்.
ஆயன் கற்பனைகளை கவனித்தானா நலமா இருக்கும். அப்பொழுது அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போல இருக்கும். அழகவனிங்க, முதலாவது நாம் பார்த்த தேவனுடைய வசனம் நம்முடைய உடலுக்கும் நம்முடைய உள்ளத்துக்கும் ஆரோக்கியத்தை தரும். நம்பர் 2, இரண்டாவது தேவனுடைய வசனத்தை நாம் கவனித்து பார்த்து கவனித்து நடப்பதுமாக இருந்தால் நம்முடைய வாழ்விலே தேவ சமாதானம் குடிகொள்ளும். இந்த பைபிள்ல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். எல்லா புத்திக்கும் மனித புத்திக்கும் மேலான சமாதானம் இருந்தா அது தேவன் கொடுத்த சமாதானமா தான் இருக்கணும். மனுஷன் மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது, இதை நீ மறந்துடாது. ஒரு மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. சமாதானத்துக்கு ஏதுவாக நான் வார்த்தைகள் சொல்லலாம், ஆனா சமாதானத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுக்க வல்லவர் தேவன் ஒருவர் தான். அப்படின்னு சொன்ன உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்க இல்லை, என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கணும். ஆகவே தேவன் தன்னுடைய சமாதானத்தை நமக்கு அருள்வதற்காகத்தான் அவர் சிலுவையிலே பாடுபட்டு படித்தார். ஆகவேதான் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுற ஆக்கினை நல்லவனிகள் இயேசாயா 53 வந்து சொல்றது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுற ஆக்கினை அவர் மேலே வந்தது. அப்படியானால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக, நமக்கு சமாதானத்தை தருவதற்காக அவர் அக்கினி அடைந்தார், சிலுவையிலே அந்த கேடு அடைந்தார். சிலுவையில இத்தனை பாடுபட்டு அவர் மரித்தது நம் பாவங்களை மன்னிப்பதற்காக, நம்மை சாபத்திலிருந்து நீக்குவதற்காக மட்டுமல்ல, நம்முடைய ரோகங்களை நீக்குவதற்காக மட்டுமல்ல, நமக்கு சமாதானத்துக்கான அனைத்தையும் இயேசு சிலுவையில செய்து முடித்தார். ஆகவேதான் அந்த அவர் தருகிற சமாதானம் தான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். என்ன கருமா சொல்லுகிறார்கள், சமுத்திரம் இந்த பசிபிக்ல இருக்கிற பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, மிகவும் ஆழமான சமுத்திரம் தான், ஆனா அதன் ஆழத்திலே அமைதி குடிகொள்ளுது. சோ அது போலதான் நம்முடைய வாழ்வில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்முடைய மனதின் ஆழத்திலே தேவன் ஒரு அமைதியை நிலைநாட்ட முடியும். எவ்வளவு பிரச்சனை, சில பேர் இவ்வளவு பிரச்சனைக்கு முடியும் எப்படியப்பா அப்படி இருக்கிற ரகசியம் என்ன, தேவரை நம்பி இருக்கிறேன், அவர் என் உள்ளத்துல சமாளி. பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், ஒரு நேரம் வரும்பொழுது அவர் பிரச்சனை தீர்ப்பார். ஏன்னா நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பிரச்சனை எனக்கு விடுதலை தருவார், அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே பிரச்சனை ஒரு ஆண்டவர் எனக்கு விடுதலை விசுவாசிக்கிறேன். உள்ளத்திலே தேவ சமாதானம் குடிகொண்டது. எனக்கு அறிமானவர்களே, சமாதானமாக வாழ தேவனுடைய கற்பனைகளை நாம் கவிழ்ந்தன. தேவனுடைய தேவனை விசுவாசித்தும் ஆண்டவரை விசுவாசித்தும் அவருடைய கற்பனைகளை அலட்சியம் பண்ணுவோமாக இருந்தால் தேவ சமாதானம் நம்முடைய வாழ்வில் குடிகொள்ளாது. திரும்ப நான் சொல்லி அனுப்புறேன், ஆண்டவரை நாம விசுவாசிக்கலாம், ஆனா ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம உதறி தள்ளினோமா இருந்தால் தேவ சமாதானத்தை நாம அனுமதிக்க முடியாது, அனுபவிக்க முடியாது. ஆகவே ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் கவனித்தோமா இருந்தால் தேவ சமாதானம் நம்முடைய வாழ்வில் நதியை போல புரண்டு வரும். நம்பர் 3, ரோமர் 10 அதிகாரம், சீக்கிரம் பாருங்க. ரோமர் 10 அதிகாரம் 17 வசனத்தில் படிக்க செய்ய, ரோமர் 10:17. எல்லாரும் படிங்க, ரோமர் 10:17.
ஆதலால் விசுவாசம் கேள்வினா, கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய
வசனத்தினாலே
வரும். ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம்
கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். சோ முதலாவது நம்முடைய கர்த்தருடைய வேத வசனம் நம்முடைய உடலுக்கு உள்ளத்துக்கும் ஆரோக்கியம் தருது. இரண்டாவது தேவனுடைய வசனம் சமாதானத்தை தருது. மூன்றாவது தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்விலே விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறது. இப்ப நான் இதை குறிச்சு விரிவாக பேசணும், என்ன தெரியும் பாருங்க, ஹவு கேன் பி பில்ட் அப் அவர் ஃபெய்த். இப்ப நம்முடைய விசுவாசத்தை எப்படி நாம வர்த்திக்க பண்றது, வழி என்ன, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில தான் நாம் நம்முடைய விசுவாசத்தை வளர்க்க முடியும். தேவனுடைய வார்த்தையை வாசித்து 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 நம்முடைய விசுவாசத்தை நாம பில்டப் பண்ணணும். அப்பதான் கோலியாத்துகளை நாம் எதிர்க்க முடியும். தாவீது கோலியாத்தை எதிர்த்தது எப்படி, பை ஃபெய்த். அக்கினி சூழலை அவர்கள் தப்புனது எப்படி, விசுவாசத்தினால். இவர்கள் 11 மதியத்தை நாம் வாசிக்கிறோம் இல்லையா, சிங்கங்களின் வாய்களை கட்டினார்கள் எதனால், விசுவாசத்தினால். எனக்கு அறிமானவர்களே, தேவனுடைய வசனத்துல தான் நம்முடைய விசுவாசத்தை நாம் பெருக்க முடியும். ஃபெய்த் எங்கிருந்து வருது, கேள்வினால். என்ன கேள்வி, தேவனுடைய வசனத்தை கேட்க 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 என்ன வருது, விசுவாசம் வருது. இங்க பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆண்டோட வசனத்தை பேசுறேன் பாருங்க, உங்களோட விசுவாசம் மேல வரும். வெளியில போய் அதுக்கு வீட்டை போன பிற்பாடு உலகத்துல இருக்கக்கூட உறவாடும் பொழுது அவர்கள் போடுகிற வார்த்தைகள் என்ன உள்ள வர 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 அவர்கள் நம்முடைய இருதயத்தை நிரப்ப 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 நம்முடைய விசுவாசம் அட்டு போகுது. ஆகவேதான் நான் சொல்லுவேன், தேவனுடைய பிள்ளைகளை நாம் என்னத்தை கேட்கிறோம் என்பதை கவனமா இருக்கு, என்னத்தை பேசுறோம் என்பது மட்டுமல்ல என்னத்தை கேட்கிறோம் என்பது. நம்முடைய இருதயம் ஒரு குப்பை தொட்டி போல போயிடக்கூடாது. மற்றவர்களுடைய அசுத்தங்கள் அலங்கோலங்களே நமக்குள்ள போறதுக்கு நாமெல்லாம் இடம் கிடைச்சது, கண்டதையும் நமக்குள்ள விதைக்கிறதுக்கு, கண்டதையும் நம்மோட கதைக்கிறதுக்கு. நீட தேவோட பிள்ளை இல்லவா, நீட தேவோட மனுஷன் இல்லவா, நீட தேவோட மனுஷன் இல்லவா, எதை கேட்கிறேன் குறிச்சு யோசித்து பார். So we have to respect our God. கர்த்தருடைய என்ன கர்த்தருக்கு பயந்தவங்க ஒரு கூட ஒரு பேசிக்கொள்ள கர்த்தரதை கவனித்து கேட்பார், பார்ப்பார், கேட்பார். சோ தேவனுடைய வசனம் விசுவாசத்தை வர்த்திக்கப்படுது. படிங்க, ஆண்டவுடைய வசனத்தை வாசித்து வாசித்து விசுவாசத்தை பில்டப் பண்ணுங்க. நம்பர் 4, யோவான் 17:17 படிங்க. யோவான் 17:17 சீக்கிரம் பாருங்க.
உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும்.
உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை
பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம்.
சரி, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். சோ நானாவது காரியம், தேவனுடைய வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. பரிசுத்த வேத எழுத்துக்கள் நம்முடைய வாழ்வை பரிசுத்தப்படுத்துகிறது. நம்முடைய இருதயம் கேடுள்ளது, மகா திருக்குள்ளதும் என்று கேடுள்ள இந்த இருதயத்தை, திருக்கு நிறைந்த இந்த உள்ளத்தை, இருதயத்தை தேவனுடைய வசனம் தான் செய்து சுத்தியடி. இப்ப நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு 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 நாம செய்யணும், மனம் திரும்பறோம். அவர் நம்முடைய இருதயத்தை என்ன செய்து சுத்திகரிக்குது. நம்முடைய வாழ்வை தேவன் சுத்திகரிக்கிறதுக்கு பெரும்பாலும் ரெண்டு காரியத்தை, ஒன்று தன்னுடைய ஆவியையும், ரெண்டாவது அவருடைய வசனம். ஆவியும் வசனமும் நம்முடைய வாழ்வை என்னவாகுது, சுத்திகரிக்கிறது, பரிசுத்தமாகிறது. ஆகவே தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்வை பரிசுத்தமாக்கும் என்பதை தயவுசெய்து மறந்துறாது. ஆகவே இதை ஊக்கமாக வாசித்து, அதை நேசித்து படித்து, உன் இருதய இந்த வாழ்வை, உன் இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியம். என்னென்றா படிங்க, எபிரேயர் 4:12 சீக்கிரம் படி, எபிரேயர் 4:12.
இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தினாலும், கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும்.
ஆவியையும் ஆணையும் ஊனையும் கணுக்களையும் ஊடுருவ குத்தக்கூடிய பவர் வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாத்திரம்தான் இருக்கு. அதுக்குள்ள இருதயத்தின் யோசனை,
இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது.
இந்த இந்த வேத வார்த்தையில் இருக்கிற ஒரு வல்லமை என்ன தெரியுமா, நல்லா கவனிங்க. இந்த வேத வார்த்தையில் இருக்கிற ஒரு வல்லமை என்னன்னா, நம்முடைய இருதயத்தில் இருக்கிறவைகளை அது வெளியில கொண்டு வரும். எத்தனை பேர் நீங்க சொல்லுவீங்க இல்லையா, வேத வசனத்தை நான் வாசித்த போது என் மனசுல, என் வாழ்வில் இருந்த பல காரியங்களை ஆண்டவர் சுட்டி காட்டார், நான் மறந்து திரும்பினேன். அந்த பவர், அந்த வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கு, தேவனுடைய வசனத்துக்கு இருக்கு. ஆகவே இருதயத்தின் நினைவுகள், யோசனைகள், நான் அன்றைக்கு சொன்னேன் இல்லையா, பொல்லாத நினைவுகள், கூடாத நினைவுகள், அசுத்த நினைவுகள், பாவம் என்று நான் அன்றைக்கு பரிசுத்தத்தை குறித்து பேசுனேன் இல்லையா. அவை நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அசுத்த நினைவுகள், அலங்கோலமான நினைவுகள், ஆபாச நினைவுகளை என்ன செய்யும், தேவனுடைய வசனம் வகையிருக்கும், சுட்டி காட்டும். உண்ட இருதயம் இப்படி இருக்குது, உண்ட வாழ்வு இப்படி இருக்குது, உண்ட போக்கு இப்படி இருக்குது, உண்ட நோக்கம் இப்படி இருக்குது, உண்ட நடை இப்படி இருக்குது, உண்ட உடை இப்படி இருக்குது, இது எல்லாவற்றையும் தேவோட வசனம் நமக்கு என்ன செய்யும், சுட்டி காட்டும். ஏன்னா அந்த பவர், அந்த வல்லமை தேவோட வார்த்தை கேட்டா, இட் இஸ் காட்ஸ் வேர்ட். சோ உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். இயேசு ஜெபித்தார் இல்லையா, 17 ஜெபத்தினால், ஜெபத்திலே சொல்லும் பொழுது உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். இந்த சாயங்கால வேளையிலே கர்த்தருடைய வசனத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்கட்டும், ஆண்டோட வசனம் நம்மை பரிசுத்தமாக்கணும். அடுத்தது தெரியுமா, நம்பர் 5, 119 11 படிக்க, 119:11.
நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உமது வாக்கையே நிருதத்தில் வைத்து வைத்தேன்.
சரி, இதோட நான் முடிக்க போறேன். உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி ஐந்தாவது காரியம், பாவத்திலிருந்து நம்மை பாதுகாக்க தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்துல சேர்த்து வை. ஹலோ, பாவத்திலிருந்து உங்களை பாதுகாக்க தேவனுடைய வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்துல சேர்த்து வை. கவனிங்க, எது நம்முடைய இருதயத்துல இருக்குதோ அதைத்தான் நாம சிந்திப்போம். ஆகவே நான் சொல்லுவேன், ஹலோ சொல்றது கேளுங்க, முடிஞ்சிடும் சீக்கிரம். வேத வசனங்களை வைஹாட் பண்ணுங்க, அதாவது வேத வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணுங்கன்னு பிள்ளைகளுக்கு சொல்றது போல நான் உங்களுக்கு சொல்றேன். இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு, தேவனோடு நீங்க வாழ்ற வாழ்வுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கு. தேவனுடைய வசனத்தை நாம பாடமாக்கணுமாக இருந்தா கருத்தூன்றி கத்தோட வார்த்தைகளை படிக்கணும். அப்படி இல்லாட்டா வேத பாடமாக்க முடியாது. ஸ்கூல்ல படிக்கிற போது எல்லாம் கற்றுக்கொண்டு போகும் இல்லையா, கருத்தாக நாம படித்தா தான் அது நம்முடைய கற்க கசடற கற்பவை கற்றப்பி நிற்க அதற்கு தகவல் சொல்லுவாங்க. கற்க வேண்டிய விதத்துல உன்னை கற்றுவிட்டா இலகுல அது நம்முடைய மனதிலிருந்து போக விலக. ஆண்டவருடைய வசனத்தை கருத்தாக படிக்கணும், கருத்தாக வாசித்து வாசித்து அதை மனப்பாடம் பண்ணுங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம், எத்தனை வார்த்தைகளை நீ மனப்பாடம் பண்ணி வச்சிருக்க. அனிவர்சரி வந்தால், கிறிஸ்துமஸ் வந்தால், பிள்ளைகளுக்கு வசனத்தை பாடமாக்க சொல்லி சொல்லிக்கோ. இட் இஸ் குட் ஃபைன். எங்க பிள்ளைகளுக்கு வசனத்தை பாடமாக்கி சொல்லுகிற பெற்றோராகிய நமக்கு ஏங்க நாம ஆண்டவர் வசனத்தை பாடமாக்குறார். கேட்டுக்கேதுவான காரியங்கள்லாம் நாம வச்சிருக்கிறோமே, எப்பயோ நடந்த சம்பவங்கள், அலங்கோலமான காரியங்கள், அருவறுப்பான காரியங்கள், தகாத காரியங்களை இன்னும் நம்முடைய மனதில் பத்திரமா வச்சிருக்கிறோமே, அவைகளை அகற்றி விடாது. ஏன் நமக்கு தேவனுடைய வசனத்தை நம்முடைய இருதயத்தில் பத்திரப்படுத்த முடியல? என் மகனே, என் வார்த்தைகளை உன் இருதயத்தில் பத்திரப்படுத்தி பாதுகாரு என்று நீதிமொழிகளை தேவன் அறைகூவி அழைக்கிறாரே. என் மகனே, என் கட்டளைகளை உன் இருதயத்தில் காத்துக்கொள்ளுன்னு சொல்லி கூவி அழைக்கிறாரே. ஏன் நம்முடைய காதுகளுக்கு இந்த சத்தம் கேட்குதில்லை? உலகத்தின் சத்தத்தை கேட்டு கேட்டு பழகி போன நம்முடைய காதுகளுக்கு தேவனுடைய வார்த்தைகள் செயல்படட்டுமே, நமக்குள்ளே செய்ய வேண்டிய காரியங்களை செய்யட்டுமே நமக்குள்ளே. ஏனுங்க நம்முடைய வாழ்வில் வளர்ச்சி இல்லை, ஏனுங்க தேவனை குறித்த ஒரு வைராக்கியம் இல்லை, ஏனுங்க ஆண்டவரத்தர் உணர்வு இல்லை. கடன் காலங்கள் கடந்து போகுது, வருஷங்கள் கரைந்து போகுது, இருந்தபடி அப்படி இருக்கிறோம். காரணம் என்ன? நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டிய அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகள் இல்லைங்க. இது ஒரு நல்ல பொக்கிஷம் என்று சொல்றாரு. உன் இருதயமும் என் இருதயம் ஒரு நல்ல பொக்கிஷம், இதுல என்னத்தை சேர்த்து வைக்கிறோம் என்பதை குறித்து மிகவும் நாம கவனமாக இருக்கணும். ஆகவே அன்பாய் சொல்லி அனுப்புறேன், தயவு செய்து இது முதல் வேத வார்த்தைகளை பாடமாக்குங்க. வேத வாக்கியங்களை நீங்க பாடமாக்கினீங்களா இருந்தால் உங்களுடைய ஜெபங்களிலே வேத வசனம், வேத வசன நறுமண கமலம், அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். வேத வசனங்களை பாடமாக்கி வச்சிருக்கிறவனுக்கு ஆராதிக்கிறதுக்கு தடை என்னங்க? மனுதியால கணக்காக அவன் ஆண்டவரை ஆராதிக்க முடியுமே. ஜெபிக்கிற நேரத்தில், ஜெபிக்கிற நேரத்தில் சரியாக ஆவியானவர் அந்தந்த வார்த்தைகளை கருத்தாக நமக்கு நினைப்பூட்டுவாரு. யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரத்தில் இயேசு சொல்றார், அவர் வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு ஆவியானவர் குறித்து சொல்லும் பொழுது அவர் உங்களுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்படின்னு அர்த்தம் என்ன? நம்முடைய மனதில் இருந்தா தானே நினைப்பூட்ட முடியும். இல்லாத ஒன்றை எப்படி நினைப்பூட்டுறது? நீங்களே சொல்லுங்க. மனசுல இருக்கிற ஒன்றை தான் நினைவுபடுத்த முடியும், இல்லாத ஒன்றை நினைவுபடுத்த முடியாது. அவர் வேத வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்குமா இருந்தால் தருணத்துக்கு ஏற்ற, சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுவார். அப்பொழுது பாவங்களை நாம் எதிர்த்து நிற்க முடியும், சோதனைகளை நாம் எதிர்த்து நிற்க முடியும், சத்துருவின் செயல்களை இனங்கண்டுகொள்ள முடியும், ஆராதிக்கிறதுக்கு அனுசரணையாக இருக்கும், தேவனை தொழுது கொள்வதற்கு உதவியாக இருக்கும், ஏற்றபடி ஜெபிக்கிறதுக்கு ஆவியானவருக்கு உதவி செய்வார். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வார்த்தைகளை தயவு செய்து மனப்பாடம் பண்ணு. கத்தருக்கு முன்னா சொல்றேன், ஏராளமான வார்த்தைகளை மனசுல நான் பாடமாக்கி வச்சிருக்கேன். அவைகள் எனக்கு பக்தி உள்ள வாழ்வுக்கு மிகவும் உதவியாக இருக்கு. பரிசுத்த வாழ்வுக்கு, பக்தி உள்ள வாழ்வுக்கு மட்டுமல்ல, ஆண்டவோட வசனத்தை போதிக்கிறதுக்கும் எனக்கு உதவியா இருக்கு. ஆண்டவோட வசனத்தை இருதயத்துல நான் பாடமாக்கி வேண்டிய எனக்கு போதிக்கிறதுக்கு சரிப்படுவார். அந்த இந்த இது வேலையை விட்டு விடுறது நல்லா இருக்கு. ஆண்டோடு ஒரு ஊழியத்துக்கு என்ன ஆண்டவர் நியமிச்சா அதுக்கு ஏற்றபடி என்ன நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டு கடமை இல்லை. ஆகவே அருமையான தேவோட பிள்ளைகளை, தேவோட வசனத்தை பாடமாக பைஹார்ட் பண்ணுங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளும் ஒழியாதுன்னு சொன்ன வானத்தில் நிலைத்திருக்கிற அவருடைய நித்திய ஜீவ வசனங்கள் உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய இருதயத்தில், என்னுடைய இருதயத்தில் நிலைச்சிருக்க. ஆண்டவரே, ஜாடத்தில் போவோம், வாழ்வு தரும் நித்திய ஜீவ வசனங்கள் உம்முடத்திலே தானே உண்டுது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறீங்களே, அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்றும் சொல்லுகிறீர்களே என்றெல்லாம் இயேசு சொன்னார். ஆகவே நம்ம வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து, அவைகளை படித்து, அவைகளை நேசித்து, வேத வாக்கியங்களை தயவு செய்து பாடமாக்கி உங்களுடைய இருதயத்துல தேக்கி வையுங்க. அவைகள் உங்களுடைய பரிசுத்த வாழ்வுக்கும் பக்தி உள்ள வாழ்வுக்கும் மிகவும் பயனுள்ளதாகவும் பிரயோஜனமாக இருக்கும். தேவ வசனம் உங்களுடைய இருதயத்தில் இருந்தால் சத்துருவை எதிர்த்தளிக்க முடியும், சோதனைக்கு விலகி ஓட முடியும், மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பாவத்திலிருந்து நம்முடைய பாதுகாத்த 5வது காரியம் தேவனுடைய வசனம் நம்முடைய இருதயத்தில். இன்னும் பல காரியங்கள் இருக்கு, அதை நேரம் முடிக்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வேதத்தை நேசித்து வாசி. உங்களுடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர் தாரைகளோடு. 119 சங்கீதம், இந்த 119 சங்கீதத்தை படிச்சு பாருங்க. முழுக்க 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 வேத வசனத்தின் மேன்மை குறித்து தான் சொல்லப்பட்டது. 119 சங்கீதம் முழுக்க வேத வசனத்தின் மேன்மையை குறித்து சொல்லப்பட்டது. உங்களுடைய வேதத்தை நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம் என்று சொல்றார். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளை, சங்கீதக்காரன் நம்ம போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான். ஆகவே கர்த்தருடைய வேதத்தை தேசிங்க, அவருடைய பேத்துல பிரியமா இருங்க. தேவன் அந்த கிருபையை நமக்கு தருவார். ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் பழகுங்க.